إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن بالله ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفسه بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بيرودوين كارنماها இந்த உலகத்திலே எமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய வரையறுக்கப்பட்ட எமது தவணைக்குள் எமது இந்த உலக வாழ்க்கைக்குள் மீண்டும் ஒரு முறை அல்லாஹ் இந்த ரமலானை எம் ஒவ்வொருவரையும் அடைய செய்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் தெளிவாக தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விடயம், இந்த ரமலானுடைய மாதமானது நன்மைகளை அள்ளி அள்ளி குவிப்பதற்காக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. பாவங்களிலிருந்து எம்மை நாம் காத்துக்கொள்வதற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான இந்த சிறப்புகள் மிகுதி பதினொரு மாதங்களிலும் இல்லாத பொழுது இப்படியான இந்த ரமலானுடைய மாதத்திலே அவற்றை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த ரமலானுடைய மாதத்திலும் விசேடமான நாட்களாகிய இறுதி 10 நாட்களிலே நாம் எல்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு எந்த மாதங்களிலும் அமல்கள் விடயத்திலே முயற்சி செய்யாத அளவு இந்த ரமலானுடைய காலத்திலே முயற்சி செய்கிறார்கள். அதிலும் இந்த ரமலானின் இறுதி 10களிலே வேறு எந்த நாட்களிலும் அறவே முயற்சிக்காத அளவு மிகவும் பாடுபடுகிறார்கள் என்பதாக ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்படுகிறது. இந்த மாதம் முழுக்க ஒவ்வொரு உபதேசங்களிலும் சொற்பொழிவுகளிலும் இந்த ரமலானுடைய மாதத்தின் அருமை பெருமைகளை உணர்த்தக்கூடிய பல விடயங்களை நாம் ஒவ்வொருவரும் செவிமடுத்திருக்கிறோம். அதே போன்று இதே ரமலானுடைய மாதத்திலே நாம் கவனம் செலுத்த வேண்டிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வம் காட்டிய ஒரு அமலை இன்றைய தினம் நாம் விளங்கிக் கொள்ளலாம். இது சம்பந்தமாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி ஸஹீஹ் புகாரி மற்றும் முஸ்லிம் என்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்படுகிறது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நாஸ், நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அன்று அவர்களுக்கு ஒரு ஏழ்மை நிலை காணப்பட்ட பொழுதிலும் அல்லது எளிமையான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்த போதிலும் மனிதர்களிலேயே தர்மம் செய்வதில் கொடை கொடுப்பதில் மிகவும் சிறந்து விளங்கியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். وَكَانَ أَجْوَدُ مَا يَكُونُ فِي رَمَضَانِ حِينَ يَلْقَاهُ جِبْرِيلُ அதிலும் அவர்கள் கொடை கொடுக்கின்ற விடயத்திலே ரமலானுடைய மாதத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிற பொழுது அதிகமாக கொடை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். وَكَانَ جِبْرِيلُ يَلْقَاهُ فِي كُلِّ لَيْلَةٍ مِنْ رَمَضَانِ فَيُدَارِسُهُ الْقُرْآنِ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரமலானின் ஒவ்வொரு இரவுகளிலும் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து அல் குர்ஆனை அவர்களுக்கு முழுமையாக மீட்டி கொடுப்பார்கள். ஃபல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹீன யல்காஹு ஜிப்ரீல் அஜ்வது பில் ஹைரி மினர் ரீஹில் முர்சலா எப்பொழுதெல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்களோ அந்த நேரங்களிலே நபி அவர்கள் மிக மிக கொடை கொடுக்கக்கூடியவர்களாக சதக்கா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த அளவு என்றால் புயல் காற்றை விட வேகமாக அவர்கள் சதக்கா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பதிவு செய்யப்படுகிறது. எனவே இந்த ரமலானுடைய மாதத்திலே எப்படி நாம் மற்ற விடயங்களிலே எமது சொந்த விடயங்களிலே எமக்காக நாம் வணக்க வழிபாடுகளை அதிகமாக செய்து அமல்களை பெற்றுக்கொள்கிறோமோ அதே போன்று நாம் கவனம் செலுத்த வேண்டிய இன்னொரு விடயமாக இந்த தர்மம் செய்தல் என்ற விடயம் சதகா செய்தல் என்ற விடயம் காணப்படுகிறது என்பதனை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக கொள்ளக்கூடிய எந்த மனிதராக இருந்தாலும் எம்மால் முடியுமான அளவு அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னாக்களையும் நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவை காணப்படுகிறது. எம்மால் முடியவில்லை என்றாலும் கூட அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நான் அடைந்தால் நிச்சயமாக இப்படி நானும் சதக்கா கொடுப்பேன் என்று மனதளவிலாவது நபி அவர்களுடைய அந்த சுன்னாவை நாம் வரவேற்க வேண்டியிருக்கிறது. எனவே இந்த சதக்கா என்ற விடயத்தை விருப்பத்தோடு நன்மைகளை அதிகம் அதிகம் எதிர்பார்த்து நாம் கொடுப்பதற்காக அது சம்பந்தப்பட்ட ஒரு சில வேத வார்த்தைகளையும் பொன்மொழிகளையும் இந்த இடத்தில் கூறுவது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். பாருங்கள், அல்லாஹு தஆலா இந்த சதக்கா செய்கிற விடயத்தை பற்றி அல் குர்ஆனிலே பல்வேறுபட்ட இடங்களிலே பல வகையிலே இதனை கூறுகிறார். சூரா சபா என்ற அத்தியாயத்தின் 39வது வசனம், வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுஃலிஃபுஹு, நீங்கள் எந்த ஒரு விடயத்தை தர்மமாக கொடுத்தாலும் அதனை அவன் உங்களுக்கு மறுமையிலே திரும்ப தருவான். சூரா அல் பக்ரா 272வது வசனம், வமா துன்ஃபிகூ மின் கைரின் ஃபலி அன்ஃபுசிக்கும், எதனை நீங்கள் செலவு செய்தாலும் அது உங்களுக்கே நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது. வமா துன்ஃபிகூன இல்லா இப்திகா வஜ்ஹில்லா, நீங்கள் செலவு செய்கின்ற நேரத்திலே அல்லாஹ்வுடைய முகத்திற்காகவே நீங்கள் செலவு செய்ய வேண்டும். வமா துன்ஃபிகூ மின் கைரின் யுவஃப இலைக்கும் வ அன்தும் லா துலமூன், நீங்கள் எதனை செலவு செய்தாலும் நல்ல விடயங்களிலிருந்து எதனை சதக்காவாக கொடுத்தாலும் அதன் காரணமாக நீங்கள் பூரணமாக கூலி கொடுக்கப்படுவீர்கள், நீங்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். அதே போன்று சூரா அல் பக்ரா 273வது வசனம், வமா துன்ஃபிகூ மின் கைரின் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம், நீங்கள் நலவிலிருந்து எதை கொடுத்தாலும் அது ஒரு அற்ப அளவாக இருந்தாலும் அல்லாஹ் அதனை அறிந்தே இருக்கிறான், அல்லாஹ் அதனை தெரிந்து கொள்கிறான் என்று அந்த வசனத்திலே பதிவு செய்யப்படுகிறது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், قال الله تعالى انفق يا ابن ادم ينفق عليك. அதாவது அல்லாஹ் தஆலா கூறுகிறான், ஆதமுடைய மகனே நீ செலவழி, உனக்காக செலவழிக்கப்படும் என்று அல்லாஹ் கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு இடத்தில் மா நகதத் ஸதகத்துன் மின் மால், அதாவது ஒரு மனிதனிடத்திலே செல்வம் இருக்கிறது, அவர் சதக்கா கொடுக்கிறார் என்பதற்காக ஒரு பொழுதும் அவருடைய அந்த செல்வத்தை சதக்கா குறைத்து விடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்திகள், அதே போன்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறக்கூடிய செய்திகள் இன்னும் பல்வேறுபட்ட இடங்களிலே காணப்படுகிறது. இந்த சதக்கா செய்வதனால் நாம் அடையக்கூடிய லாபங்கள், அதே போன்று இந்த சதக்கா செய்ய வேண்டியதன் அவசியத்தை அந்த ஒவ்வொரு செய்திகளின் மூலம் எம்மால் மிக அழகாக புரிந்து கொள்ள முடியும். இது சம்பந்தமாக சூரா பக்கரா என்ற அத்தியாயத்தின் 261வது வசனம், மசலுல்லதீன யுன்ஃபிகூன ஃபீ ஸபீலில்லாஹ் கமசலி ஹப்பா, அதாவது ஒருவர் அல்லாஹ்வின் பாதையிலே செலவழிப்பதன் உதாரணம் என்னவென்றால், அவருக்கு கிடைக்கும் நன்மையின் பெருமதி அளவு என்னவென்றால் கமசலி ஹப்பா, அவர் கொடுக்கக்கூடிய ஒரு சதகா ஒரு வித்திற்கு உதாரணமாகும். அன்பதத் சபஅ சனாபில் ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா, அந்த ஒரு வித்து 7 கதிர்களை முளைப்பிக்கிறது, அந்த ஒவ்வொரு கதிர்களிலும் 100 வித்துக்கள் ஏற்படுகிறது. வல்லாஹு யுலாஇஃபு லிமன் யஷா, இந்த அளவிலே இவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கிறது. அதாவது ஒரு நன்மையிலிருந்து 700 மடங்குகள் நன்மை வரைக்கும் ஒரு சதக்காவினது கூலி கிடைக்கிறது. அதையும் தாண்டி அல்லாஹ் நாடுபவர்களுக்கு இரட்டிப்பாக்கி கொடுக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அதே போன்று அல்லாஹு தஆலா இது சம்பந்தமாக கற்றுக் கொடுக்கக்கூடிய விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், மன் தஸத்தகா பிஅதலி தம்ரத்தின் மின் கஸ்பின் தயிர், அதாவது ஒரு மனிதர் ஈத்தங்கனியிலிருந்து முழுமையாக கொடுக்கவில்லை, அதிலும் ஒரு அரைவாசியை அல்லாஹ்விற்காக கொடுக்கிறார், வஅன் அல்லாஹ யதகப்பலுஹா பியமீனி, அப்படியான அந்த தர்மத்தை அந்த ஒரு ஈத்தங்கனியை அல்லாஹ் தனது வலது கையால் மதிப்பளித்து வாங்கிக் கொள்கிறான். பிறகு அந்த ஈத்தங்கனியை அல்லாஹு தஆலா வளர்க்கிறான். உங்களிலே ஒருவர் ஒட்டக குட்டியை எப்படி சிறு பராயம் முதல் கண்காணித்து கவனித்து வளர்த்து வருவீர்களோ இது போன்று அல்லாஹ் வளர்க்கிறான். ஹத்தா தகூன மிஸ்லல் ஜபல், மறுமையிலே சென்று பார்க்கிற பொழுது நாம் கொடுத்த அந்த ஒரு ஈத்தங்கனி மலை அளவுக்கு இருக்கும், மலை அளவு நன்மைகளை எமக்கு சேமித்து வைத்த ஒன்றாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த சதக்காவை நாம் கொடுக்கிற பொழுது இவ்வளவு பிரயோஜனங்களை எம்மால் அடைந்து கொள்ள முடிகிறது. அதனுடைய நன்மைகள் சாதாரணது கிடையாது. மேலே கூறப்பட்ட அல் குர்ஆனிய வசனம் மற்றும் ஹதீஸ்களிலே அழகாக நாம் இதனை புரிந்து கொள்ளலாம். அதே போன்று இந்த சதக்காவை நாம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனவே சதக்கா செய்தால் அதிகமான கூலிகள் கிடைக்கிறது, விரும்பினால் செய்வோம் இல்லை என்றால் விட்டுவிட்டு வேலையை பார்ப்போம் என்று நாம் இருக்க முடியாது. அல்லாஹு தஆலா சூரா அல்பக்ரா என்ற அத்தியாயத்தில் 254வது வசனத்திலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யாத்திய யௌம், விசுவாசம் கொண்டவர்களே நாம் உங்களுக்கு அளித்த செல்வத்திலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள், ஒரு நாள் உங்களிடத்தில் வருவதற்கு முன் அந்த நாள் வந்துவிட்டால் லா பைஉன் ஃபீஹி வலா ஹுல்லத்துன் வலா ஷஃபாஅ, அந்த நாளிலே எந்த வியாபாரங்களும் இருக்காது, எந்த ஒரு தோழமையும் இருக்காது, எந்த ஒரு பரிந்துரையும் அங்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். இப்படியான ஒரு நாள் இருக்கிறது, அந்த நாளிலே நாம் அடையக்கூடிய நன்மைகள் தான் எமக்கு பிரயோஜனத்தை தரக்கூடியது. அதற்கு முன் அப்படியான நாள் வருவதற்கு முன் செலவு செய்து கொள்ளுங்கள். இந்த வேத வார்த்தைகளை யாரெல்லாம் நிராகரித்து விட்டு வாழ்கிறார்களோ அவர்கள்தான் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். அதே போன்று அல்லாஹு தஆலா கூறக்கூடிய இன்னொரு விடயம் என்னவென்றால், இன் அல்லாஹ் அஷ்டரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பி அன்ன லஹுமுல் ஜன்னா. அதாவது அல்லாஹு தஆலா சொல்கிறான், நாம் எல்லாம் அல்லாஹுவை நம்பியவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நாங்கள் முஃமின்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம், சுவர்க்கத்திற்கு நுழைவதற்கு நாம் முயற்சி செய்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா உண்மையிலேயே நாம் எமது வார்த்தைகளில் உண்மையானவர்களாக இருந்தால் ஒரு விடயத்தை அல் குர்ஆனிலே சொல்கிறான். அது என்னவென்றால், இன் அல்லாஹ் அஷ்டரா மினல் முஃமினீன அம்வாலஹும் அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பி அன்ன லஹுமுல் ஜன்னா. நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு விசுவாசிகளிடமும் ஒரு வியாபாரத்தை, ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டான். அது என்னவென்றால், அவர்கள் அவர்களுடைய செல்வத்தை எனக்கு தர வேண்டும், செல்வத்தை மட்டுமல்ல அவர்களது உயிரையும் நான் கேட்டால் தர வேண்டும், அதற்கு பகரமாக அவர்களுக்கு சுவனம் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். எனவே நாம் உண்மையிலேயே விசுவாசிகளாக இருந்தால் இந்த ஒப்பந்தத்தை அல்லாஹோடு செய்திருக்கிறோம், அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு தயார் நிலையிலே நாம் இருந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய இன்னொரு செய்தி, மா மின் யௌமின் யுஸ்பிஹுல் இபாது ஃபீ இல்லா மலகானி யன்ஸிலான். அதாவது அடியார்கள் காலையடையக்கூடிய ஒவ்வொரு நாளிலும், அதாவது ஒவ்வொரு நாளிலும் இரண்டு மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். ஃபயகூலு அஹதுஹுமா அல்லாஹும்மா ஆதி முன்ஃபிகன் ஹலஃபன். அந்த இரண்டு மலக்குகளில் ஒருவர் சொல்கிறார், யா அல்லாஹ், யார் செலவழிக்கிறார்களோ அவர்களுக்கு நீ பின்னும் பின்னும் கொடுப்பாயாக. வயகூலு ஆஹர், மற்றைய மலக்கு சொல்கிறார், அல்லாஹும்மா ஆதி மும்ஸிகன் தலஃபன், யார் செலவழிக்காமல் தடுத்துக் கொள்கிறாரோ, கஞ்சத்தனம் செய்து கொள்கிறாரோ அவருக்கு அழிவை கொடுப்பாயாக என்று அந்த மலக்குமார்கள் பிரார்த்திக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே மேற்கண்ட இந்த விடயங்களின் மூலம் சதக்கா செய்வது அவசியமானதா என்பதனை மிக அழகாக எம்மால் புரிந்திருக்க முடியும். மீதமான விளக்கங்களை நாம் தொடர்ந்து அவதானிக்கலாம். அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن بالله ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله. أما بعد، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. மேலே நாம் அல்லாஹ்வின் பாதையிலே அவனிடம் கூலியை எதிர்பார்த்து அடுத்தவர்களுக்காக சதக்கா செய்வது சம்பந்தப்பட்ட சில விடயங்களை பார்த்திருந்தோம். அந்த சதக்காவினது நன்மைகள், அதை செய்ய வேண்டியதன் அவசியத்தை மேலே சொல்லப்பட்ட வேத வார்த்தைகளும், அதே போன்று நபிகளாரின் பொன்மொழிகளும் அழகாக உணர்த்தியிருக்கும்.
தூங்குறவங்க இடத்த மாத்தியிருங்க.
அதே போன்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே ஒரு சூராவை கூறுகிறார், ஒரு அத்தியாயம். அந்த அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா இந்த சதக்காவினுடைய விடயத்தை மிக அழகாக அதே நேரம் சுருக்கமாக சொல்கிறார். இந்த அல் குர்ஆனிய வசனத்தினுடைய மொழிபெயர்ப்பை சரியாக விளங்கி இதனை ஓதுகிற சந்தர்ப்பத்திலே நாம் இந்த அல்குரானிய வசனத்திற்கு ஏற்ப நாம் நடந்து கொள்கிறோமா என்பதனை நாம் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அது என்ன அல்குரானிய அத்தியாயம் என்று சொன்னால், சூரத்துல் லைல் என்று சொல்லப்படக்கூடிய வல் லைலி இலா யக்ஷா என்று ஆரம்பிக்கப்படக்கூடிய அந்த சூராவாகும். அதனுடைய மொழிபெயர்ப்பை பார்க்கிற பொழுது இந்த சதக்காவினுடைய விடயத்தை மிக அழகாக அல்லாஹு தஆலா எமக்கு விவரித்து கூறுகிறார். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயராம். அல்லாஹு தஆலா மூன்று விடயங்களின் மீது சத்தியம் செய்கிறான். முதலாவது மூடிக்கொள்ளக்கூடிய இரவின் மீது சத்தியமாக, வன்னஹாரி இதா தஜல்லா, வெளிச்சமாக ஆகக்கூடிய பகலின் மீது சத்தியமாக, வமா ஹலக தக்கர வல் உன்சா, ஆண் பெண் என்ற இரண்டு இனத்தை படைத்தவனின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா மூன்று சத்தியத்தை அடித்து சொல்லிவிட்டு ஒரு உண்மையை சொல்கிறான். இன்ன சஅயக்கும் லஷத்தா, நீங்கள் வாயால் எதனை சொல்லிக் கொள்ளலாம், இல்லை என்று காட்டிக் கொள்ளலாம், ஆனால் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவரின் முயற்சி, பொருளாதாரத்தை அடைவதற்கான உங்கள் ஒவ்வொருவரின் உழைப்பு பல தரப்பட்ட கோணத்திலே இருக்கிறது. ஏதாவது ஒரு திசையிலே அதற்காக நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா இரவின் மீது அடித்து, பகலின் மீது அடித்து, ஆண் பெண்ணை படைத்தவரின் மீது சத்தியமாக என்று சத்தியம் விட்டு சொல்கிறார். எனவே இதிலிருந்து இரவு பகலாக ஆண்கள் பெண்கள் உழைக்கிறார்கள் என்பதனை மிக அழகாக புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹு தஆலா அழகாக சொல்கிறான், இன்ன சஅயக்கும் லஷத்தா, நிச்சயமாக உங்களது முயற்சிகள், உங்களது உழைப்புகள் பலதரப்பட்ட கோணத்திலே இருக்கிறது. சரி, சொல்லிவிட்டு என்ன சொல்ல வருகிறான், இந்த உழைப்புகளை என்ன செய்ய வேண்டும், இந்த பொருளாதாரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதனை சொல்கிறான். இப்படி தேடிக் கொள்ளக்கூடிய செல்வத்திலே குற்றம் கிடையாது, இருந்தாலும் யார் அதனை கொடுக்கிறாரோ அதே நேரம் பயபக்தியோடு நடந்து கொள்கிறாரோ, முதலாவது அந்த செல்வத்தை கொடுக்க வேண்டும், அதே நேரம் அவர் அல்லாஹ்வை பயந்தவராக நடக்க வேண்டும். அது எப்படி? மேலே அல்குரானிய வசனங்கள் சொல்லப்பட்டது. அல்குரானிய வசனங்களிலே சதக்காவின் அவசியத்தை நாம் உணர்ந்தோம். இவற்றை பயந்து அல்லாஹ் குற்றம் பிடித்து விடுவானோ என்ற ஒரு சிந்தனையிலே ஒரு மனிதன் கொடுக்கிறார். அதே போன்று அழகிய வார்த்தைகளை அவன் உண்மைப்படுத்தி வைக்கிறான். அது என்ன அழகிய வார்த்தைகள்? மேலே நாம் சில அல்குரானிய வசனங்களை பார்த்தோம், சில ஹதீஸ்களை பார்த்தோம். எப்படி அல்லாஹு தஆலா கொடுக்கிற பொழுது இரட்டிப்பாக தருகிறார். ஒரு சதக்காவிற்கு 700 மடங்கு நன்மைகள் கிடைக்கிறது. யார் கொடுக்காமல் தடுத்துக் கொள்கிறாரோ அவருக்கு அழிவு ஏற்படுமாறு மலக்குமார் பிரார்த்திக்கிறார்கள். சதக்காவினால் செல்வம் குறைவதில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த அத்தனையும் ஒருவர் முழுமையாக உண்மைப்படுத்தி வைக்கிறார், முழுமையாக இதனை நம்புகிறார், அடுத்தவர்களுக்கும் அதனை சொல்லுகிறார், சதக்கா கொடுங்கள், அதனால் குறைவதில்லை. அல்லாஹு தஆலா இரண்டு மலக்குமார்களை ஏற்படுத்தி துஆக்களை கேட்க வைக்கிறான். யார் செலவழிக்கிறார்களோ அவர்களுக்கு பின்னும் பின்னும் கொடுப்பாயாக என்று இந்த சொல்லப்பட்ட வேத வார்த்தைகளை ஒருவர் உண்மைப்படுத்தி வைக்க வேண்டும். சதக்கா செய்ய வேண்டும், அவர் பயபக்தியோடு நடக்க வேண்டும், அதே நேரம் அவர் உண்மைப்படுத்தி வைக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய வேத வார்த்தைகளை. இப்படி செய்தால் அவருக்கு நாம் இலகுவின் பால் இலகுபடுத்தி கொடுப்போம். அதாவது வாழ்க்கையிலே பல கட்டங்கள் எனக்கு ஏற்படும், சில கஷ்டமான சூழ்நிலைகள் ஏற்படும், இலகு இந்த நேரத்தில் எனக்கு வேண்டுமே, இந்த விடயம் எனக்கு லேசாக அமைய வேண்டுமே என்று நாம் ஒவ்வொருவரும் ஆசைப்படுவோம். அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா அதற்குரிய வழியை இங்கே வைத்திருக்கிறான். பிறருக்கு நீங்கள் கொடுங்கள், உங்களுடைய விடயங்கள் இலகுபடுத்தப்படும். அதே போன்று அந்த யுஸ்ரா என்ற அந்த சொல்லுக்கு சுவனம் என்றும் பொருள் கொள்ளப்படுகிறது. அந்த சுவனத்திற்குரிய வழியை அல்லாஹு தஆலா உங்களுக்கு இலகுபடுத்துவான். இப்படி சதக்கா செய்து உண்மையை உண்மைப்படுத்தி வைத்து அதே நேரம் அவர் சரியான முறையிலே தக்குவாவோடு நடக்கிற பொழுது அல்லாஹு தஆலா அவருக்கு உலகத்திலே இலகுவான சில நிலைமைகளை உருவாக்குகிறான். அதே போன்று அவருக்கு சுவனத்தைக்கு அதற்குரிய பாதையை இலகுபடுத்தி கொடுக்கிறான். விடயம் இப்படி இருக்க, யாரெல்லாம் கஞ்சத்தனம் செய்கிறார்களோ, பொருளை சேகரித்துக் கொள்கிறார்கள், சம்பாதிக்கிறார்கள், பெரும் முயற்சி செய்கிறார்கள், ஆனால் சதக்கா செய்வது கிடையாது. யார் கஞ்சத்தனம் செய்கிறாரோ அதே போன்றே தனக்கு போதும், தனக்கு போதும், என்னுடைய செல்வம் பெரிய அளவில் இருக்கிறது, நான் இதனை சரியாக பார்த்துக் கொள்ள வேண்டும், அடுத்தவர்களிடம் நான் கையேந்த வேண்டிய தேவை கிடையாது, சதக்காவெல்லாம் செய்து கொண்டிருந்தால் இல்லாமல் போய்விடும் என்று யார் கஞ்சத்தனம் செய்கிறாரோ, தன்னிடம் இருக்கக்கூடியது போதும் என்று நினைத்துக் கொள்கிறாரோ, அது மட்டுமல்ல, மேலே சொல்லப்பட்ட அல்குரானிய வசனங்களை பொய்ப்பிக்கிறார். சதக்கா கொடுங்கள், அல்லாஹ் நன்மையை தருவான், அதை பிறகு பார்த்துக் கொள்ளலாம். மலக்குமார்கள் இப்படி துஆக்களை கேட்கிறார்கள், அதற்கு ஏதாவது ஒரு கதை. இப்படி எந்த ஒரு அல்குரானிய வசனம் சொல்லப்பட்டாலும் ஹதீஸ் சொல்லப்பட்டாலும் ஒவ்வொன்றையும் பொய்ப்பிக்கிறார்கள், அதற்கு பிழையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். நாம் தான் எம்மை பார்க்க வேண்டும், எமது குடும்பத்தை பார்க்க வேண்டும், கூரையை பொத்துக்கொண்டா எமக்கு தேவையானது வரும், இப்படி சிலருடைய வார்த்தைகளை நாம் காண்கிறோம். சதக்கா செய்யுங்கள் அல்லாஹ் சொல்கிறான் என்கிற பொழுது நாம் கொடுத்துக் கொண்டிருந்தால் நமக்கு யார் தருவது என்று கேட்கிறார்கள். இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை பொய்ப்பிக்க கூடிய வார்த்தைகளாகும். யாரெல்லாம் கஞ்சத்தனம் செய்து தன்னிடம் இருப்பது போதும் என்று நினைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்ப்பிக்கிறார்களோ, அவர்கள் நினைத்துக் கொள்ளலாம் தன்னுடைய செல்வங்கள் போதுமான, தனக்கு போதுமானதோ நான் வைத்துக் கொண்டேன். அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு கஷ்டத்தின் பால் நாம் வழியை காட்டுவோம், அவர்களுக்கு கஷ்டத்தினுடைய பாதை இலகுபடுத்தி கொடுப்போம், அவர்களுடைய கஷ்டம் தீரப்போவதே கிடையாது. சதக்கா செய்யுங்கள் என்கிற பொழுது கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், சதக்கா செய்வது கிடையாது என்றால் அந்த கஷ்டம் அப்படித்தான் இருக்கும், இன்னும் இன்னும் கூடிக்கொண்டே செல்கிறது. அதே போன்று இந்த உஸ்ரா என்ற சொல்லுக்கு நரகம் என்றும் மொழிபெயர்க்கப்படுகிறது. அவர்களுக்கு, அப்படி கஞ்சத்தனம் செய்பவர்களுக்கு நாம் நரகத்தினுடைய பாதையை இலகுபடுத்தி கொடுப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். பாருங்கள், இந்த வசனங்களின் மூலம் மிக அழகாக இந்த சதக்காவினுடைய விடயத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், இந்த உலகத்திலே இவர்கள் எப்படி இருந்து விட்டு போனாலும் சரி, ஒரு நிரந்தரமான வாழ்க்கை இருக்கிறது, ஒவ்வொருவரும் நினைத்து தடுமாறக்கூடிய ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்திலே அந்த நாள் வந்துவிட்டால் செல்வத்தை சேகரித்து வைத்துக் கொண்டவர்கள் இன்னும் இரட்டி பாக்கிக் கொண்டாலும், இன்னும் இரண்டு மடங்குகள் அவருடைய செல்வத்தை அதிகரித்துக் கொண்டாலும் அந்த மறுமை நாளின் வேதனையில் இருந்து அவர்களை அவர்களால் காப்பாற்ற முடியாது. நிச்சயமாக நேரான வழியை காட்டுவது எம் கையில் இருக்கிறது. நிச்சயமாக மறுமையும் சரி இந்த உலகமும் சரி எங்களுடைய கையில் தான் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், உங்களுக்கு நான் சுட்டெரிக்கக்கூடிய நரக நெருப்பை பற்றி எச்சரிக்கை செய்கிறேன், அதனை துருப்பாக்கிய சாலிகளை தவிர, இவ்வளவு விடயங்கள் சொல்லப்பட்டும் அதனை கணக்கெடுக்காத துருப்பாக்கிய சாலிகளை தவிர வேறு யாரும் அந்த நரகத்தை அடைய மாட்டார்கள். அல்லதி கெத்தபவசவல்லா, அந்த நரகத்தை அடையக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்ப்பிப்பவர்களாக இருப்பார்கள், என்ன சொல்லப்பட்டாலும் தூக்கி எறிந்துவிட்டு புறக்கணித்து செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். எவ்வளவு அழகாக இந்த அல்குர்ஆனிய வசனங்கள் எமக்கு சில விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதே போன்று அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்கிறான், அந்த கொடிய நரகத்திலிருந்து, சுட்டெரிக்கக்கூடிய நரகத்திலிருந்து அல்லாஹுவை பயந்து கொண்டவர்கள், அவனை பயந்து அவனுடைய பாதையிலே செலவு செய்தவர்கள் தப்பிக் கொள்வார்கள். அல்லதி யுக்தி மாலஹு யதஸக்கா, அவர்கள் தங்களுடைய செல்வத்தை செலவழிப்பார்கள், உள்ளத்திலே தூய்மையோடு தூய்மையான நிலையிலே அவர்கள் செலவழிப்பார்கள். வமாலி அஹதின் இந்தஹு மின் நிஅமத்தின் சுஜிதா, இவர்கள் யாருக்கு அந்த சதக்காவை செய்கிறார்களோ அவர்களுக்கு பிரதி உபகாரம் செய்ய வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்காது. ஏற்கனவே அவர்கள் ஏதாவது தந்து விட்டார்கள், அதற்காக நான் சதக்கா கொடுக்கிறேன், அப்படி ஒரு தேவை இருக்காது. உயர்ந்தோன் அந்த அல்லாஹ்வுடைய முகத்தினை நாடி, அந்த அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடியே இவர்கள் செலவு செய்வார்கள். இவர்களுக்கு அல்லாஹு தஆலா மறுமையிலே கொடுக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான கூலிகளை பார்த்து இவர்கள் போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, இவர்கள் திருப்தியிடக்கூடிய அளவிற்கு அல்லாஹு தஆலா இவர்களுக்கு கொடுப்பான், இவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று இந்த சூரத்துல் லைல் என்ற அத்தியாயத்தின் 21 வசனங்களும் மிக அழகாக இந்த சதக்காவினுடைய விடயத்தை சுருக்கமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த அல்குர்ஆனிய வசனங்களின் படி எம்முடைய சிந்தனைகள், எம்முடைய செயல்பாடுகள் எந்த அளவில் இருக்கிறது என்பதனை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வல்ல அல்லாஹு தஆலா அந்த சுவனத்தை அடைவதற்காக என்னென்ன வழிகளை காட்டி என்னென்ன கடமைகளை எம் மீது ஏற்படுத்தி இருக்கிறானோ, அந்த ஒவ்வொரு வழிகளின் மீது ஆர்வம் கொண்டு அந்த கடமைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிலே எம் ஒவ்வொருவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கி வைப்பானாக என வேண்டி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லகும்.
கரும்பலகையில் ஒரு ஹதீஸ் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆதமின் மகன் எனது செல்வம் எனது செல்வம் என்று மடத்தனமாக சொல்கிறான். நிச்சயமாக அவனது செல்வத்திலே மூன்று விடயங்களே அவனுக்குரியது. ஒன்று, அவன் உண்டு கழித்ததும். இரண்டு, அவன் உடுத்தி கிழித்ததும். மூன்று, அல்லது சதக்கா செய்து மறுமைக்காக சேமித்து கொண்டதும் தான் அவனுக்குரியது. மற்றவை அனைத்தும் அவனை கைவிட்டு செல்லக்கூடியதாகவும், இன்னும் பிற மக்களுக்காக இவன் விட்டு செல்லக்கூடியதாகவும் இருக்கிறது. நூல் சஹீஹ் முஸ்லிம் 5666 ஹதீஸ் இலக்கம். ஜும்ஆவுல நாங்க சதகா செய்வது சம்பந்தப்பட்ட பல விடயங்களை பார்த்திருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய காலம் வருகிற பொழுது ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை சந்திக்கிற பொழுது புயல் காற்றை விட வேகமாக சதக்கா செய்வார்கள். அதே போல இந்த சதக்கா இதனுடைய சிறப்புகள் என்ன, இதற்காக கிடைக்கும் நன்மைகள் எந்த அளவு, அதே போன்று இந்த சதக்கா செய்ய வேண்டியதன் அவசியம் மற்றும் சூரத்துல் லைல் இந்த சதக்கா சம்பந்தப்பட்ட பல விடயங்களையும் சுருக்கமாக சொல்லக்கூடிய அந்த சூரா, இதனை நாம் பார்த்திருந்தோம். இந்த விடயங்களை, இந்த அல்லாஹ்வுடைய வேத வார்த்தைகளை பார்க்கிற பொழுது நிச்சயமாக அல்லாஹ்வை பயந்த ஒரு மனிதராக இருந்தால், அல்லாஹ்வுடைய வேத வார்த்தைகளின் மீது நம்பிக்கையுள்ள மனிதனாக இருந்தால் சதக்கா செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கும். அதைத் தொடர்ந்து ஒரு சில கேள்விகள் அந்த உணர்வின் காரணமாக ஏற்பட்டிருக்கும். அதற்குரிய ஒரு சில பதில்களை நாம் இங்கே பார்க்கலாம். முதலாவது, அதே நேரம் கரும்பலகையில் ஒரு ஹதீஸ் எழுதப்பட்டிருக்கிறது. இதுடைய விளக்கத்தை நாங்க இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்த்து கொண்டு வர நேரம் கவனிக்கலாம். முதலாவது, சதக்கா செய்வது வலியுறுத்தப்படுகிறது. எந்த அளவுக்கு என்றால், இத்தப்புன்னார வலவு பிசிக்கு தம்ரா, ஈத்தங்களின் ஒரு துண்டை கொண்டாவது உங்களை நீங்கள் நரகிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு இந்த சதக்கா வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம். கேள்வி என்னென்று சொன்னால், சதக்கா எப்பொழுது செய்ய வேண்டும்? ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாம எல்லாம் சதக்கா செய்யறதா? செல்வத்தினுடைய அளவு என்ன என்று பார்த்தால், அது சம்பந்தமாக அல் குர்ஆனிலே பதிவு செய்யப்படுகிறது, எஸ் அலூனக மாதாயுன் ஃபிக்குல், எதனை செலவழிக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். குல் அல் அஃப்வ, அல்லாஹ் அதுக்குரிய பதில சொல்றான், நீங்க சொல்லுங்க, உங்களோட செல்வங்கள்ல போதுமான அளவு போக மேலதிகமாக இருக்கக்கூடியது இருக்குது, இதை நீங்க செலவு செய்யணும். சதக்கா செய்வது எப்ப கடமை என்று சொன்னால், எப்ப அது அவசியம் செய்யணும் என்று சொன்னால், எங்கட்ட செல்வங்கள் இருந்து மேல் மிச்சமாக இருக்கிற நேரம், எங்கட தேவையும் தாண்டி இருக்கிற நேரம் சதக்கா செய்யணும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய விஷயம், இப்னு ஆதம் இன்னக அன் தபுதுல் ஃபளல கைரன் லக, ஆதமுடைய மகனே, நீ உன்னுடைய மேல்மிச்சமான செல்வத்தை செலவழிப்பது உனக்கு நன்மை தரக்கூடியதா, அன் தும்சிகஹு ஷர்ருன் லக, அதை நீ தடுத்து வைத்துக் கொள்வது உனக்கு கெடுதியை தரக்கூடியதாகும், வலா துலாமு அலா கஃபா, போதுமான அளவு வைத்துக் கொண்டிருக்கிறாய் என்றால் அதுக்காக நீ குறை சொல்லப்பட மாட்டாய், உனது குடும்பத்திலிருந்து ஆரம்பி, வல் எதுல் உள்ளியா ஹைரும் மினல் யதி சுஃப்லா, உயர்ந்த கை தாழ்ந்த கையை விட சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த விடயங்களிலிருந்து எங்களுக்கு மேல்மிச்சமாக இருக்கக்கூடிய செல்வங்களை செலவழிப்பது அவசியமானது என்ற விடயத்தை மிக அழகாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். போதுமான அளவு எம்மிடம் செல்வம் இருக்கிறது என்றால் அது பற்றி நாம் குறை சொல்லப்பட மாட்டோம். ஆனால் அந்த போதுமான அளவு அல்லாஹ்விடம் சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிறதா என்பதனை பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், சதக்கா செய்வதற்கு கஞ்சத்தனம் படக்கூடிய அனைவரும் என்னிடம் போதுமான அளவுதான் இருக்கிறது என்ற ஒரு சாட்டை சொல்லிவிடுவார்கள். அல்லாஹ்விடம் என்னிடம் போதுமான அளவுதான் இருந்தது என்று சொல்லக்கூடிய அளவில் உங்களுடைய அந்த போதுமான அளவு இருக்கிறதா என்பதனை பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த ரமலானுடைய காலம், பெருநாள் வருகிறது. சாதாரணமாக இரண்டு உடுப்புகள் மூன்று உடுப்புகள் எடுக்கிற பொழுது அது போதுமான அளவா அளவுக்கு அதிகமா என்பதனை நீங்களே புரிந்து கொள்ள முடியும். போதுமான அளவை விட தாண்டி இருக்கிற பொழுது உங்களுக்கு சதக்கா அவசியமாகிறது. அதே போன்று அடுத்த விடயம், இந்த சதக்கா சம்பந்தமாக அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இன்னொரு விடயம் என்னவென்று சொன்னால், இதிலும் எமது சகோதரர்கள் மத்தியில் சில பிழையான புரிதல்கள் காணப்படுகிறது. அதனால் இந்த இடத்திலே அதனை நான் குறிப்பிடுகிறேன். அதாவது, இந்த செலவழிக்கின்ற விடயத்திலே இரண்டு விடயங்கள் காணப்படுகிறது. ஒன்று பகிரங்கமாக செலவழிப்பது என்ற ஒரு விடயம், அதே போன்று ரகசியமாக செலவு செய்வது என்றொரு விடயம் காணப்படுகிறது. இதை பொறுத்த வரைக்கும் இரண்டுமே இஸ்லாத்தின் பார்வையில் ஆகுமாக்கப்பட்டது. பகிரங்கமாக செய்வதும் கூடும், இரகசியமாக செய்வதும் கூடும். இரகசியமாக செய்தால் அதனுடைய கூலிகள் அதிலே தூய்மை அதிகமாக காணப்படுகின்ற காரணத்தினால் அல்லாஹ்விடம் கூலிகள் அதிகமாக கிடைக்கிறது. அது சிறப்பிற்குரிய ஒரு விடயமாகும். அல்லாஹு தஆலா இது பற்றி அல் குர்ஆனிலே சொல்கிறான், இன் துபுது சதகாத் தனிமாகிய, நீங்கள் உங்களுடைய சதக்காக்களை வெளிப்படையாக கொடுத்தால் அது சிறந்ததுதான், நீங்கள் அதனை மறைத்து ஏழைகளை கண்டு அவர்களுடைய கையில் கொடுத்தால் பஹுவ ஹைருன் லக்கும், அது உங்களுக்கு இன்னும் சிறப்பிற்குரியதாகும், வயுகஃபிரு அன்கும் மின் சையிஆதிக்கும், அல்லாஹ் இதன் காரணமாக உங்களுடைய பாவங்களை போக்குகிறான், வல்லாஹு பிமா தஅமலூன பஹீர், எந்த ஒரு சிந்தனையிலே நீங்கள் செலவு செய்கிறீர்கள் என்பதை பற்றி அல்லாஹ் அறிந்தவன், அதை பற்றி அவன் அறிவித்து விடுவான் என்று அல் குர்ஆனிலே பதிவு செய்யப்படுகிறது. எனவே இந்த இரண்டு விடயங்களையும் நாம் இந்த இடத்திலே சரியாக கவனித்துக் கொள்ள வேண்டும். செலவு செய்வது எப்பொழுது அவசியமாகிறது, அதே போன்று இரண்டாவது விடயம் பகிரங்கமாக செலவழிப்பதும் இஸ்லாத்திலே ஆகுமாக்கப்பட்டது, அதிலும் சில நலவுகள் காணப்படுகிறது, அடுத்தவர்கள் செலவு செய்வதற்கு தூண்டக்கூடிய ஒரு விடயமாக கூட அது அமையும். அதே நேரம் ரகசியமாக செய்கிற பொழுது அது அவருடைய தூய்மைக்கு இன்னும் இன்னும் ஒரு சிறந்த விடயமாக காணப்படும், அதற்காக அல்லாஹ்விடம் கூலியை எதிர்பார்க்க வேண்டும். மூன்றாவது, இப்பொழுது நாம் பார்த்திருக்கக்கூடிய இந்த ஹதீஸுக்கு நாம் வரலாம். இந்த ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், ஆதமுடைய மகன் எனது செல்வம் எனது செல்வம் என்று மடத்தனமாக கூறுகிறார். பொதுவாக எந்த ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டாலும் செல்வத்தின் மீது ஒரு ஆசை, எங்க இருந்தாலும் அதை அடைஞ்சு கொள்ளணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. கொஞ்சம் அவனுடைய செல்வத்துல ஒரு களவு போயிட்டது, இல்லைன்னு சொன்னால் ஒருத்தர் பிழையாக பயன்படுத்திட்டார் என்றால் அதுக்காக கோபப்படுறது, அதுக்காக சண்டை பிடிக்கிறது, கொலை செய்யற அளவுக்கும் போகும். இதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுருக்கமா சொல்றாங்க, ஆதமின் மகன் எனது செல்வம் எனது செல்வம் என்று மடத்தனமாக சொல்கிறான். ஏதோ கடைசி வரைக்கும் அவனோட இருந்து கபருக்குள்ள போற நேரம் எல்லாத்தையும் கொண்டுட்டு போக போற மாதிரி அவன் சொல்றான். தொடர்ந்து சொல்றாங்க, அவனுடைய செல்வத்திலே, நிச்சயமாக அவனது செல்வத்திலே மூன்று விடயங்களே அவனுக்குரியது. என்னதான் ஒரு மனிதன் அதிகமான செல்வங்களை சேர்த்தாலும் சரி, பெரிய ஒரு பணக்காரனாக இருந்தாலும் சரி, மூணு விஷயம்தான் அவனுக்குரியது. அதாவது அந்த மூணு விஷயத்துலதான் அவன் பூரணமாக அதை அனுபவிக்க போகிறான். முதலாவது விஷயம், அவன் உண்டு கழித்தது. அவன் உழைப்பின் மூலம் பணங்களை சம்பாதித்து அதை கொடுத்து சாப்பாட்டை வாங்கி அழகா சாப்பிட்டு முடிக்கிறான் என்று சொன்னால் அது அவனுடைய அந்த செல்வத்திலே அவன் அடைஞ்ச முதலாவது லாபம். அந்த செல்வத்தால் அவன் அடைஞ்சி சாப்பிட்டு அழகா முடிச்சிடுறான், அடுத்தவங்களுக்கு அவன் கொடுக்க இல்லை, முழுசா அவனே அனுபவிக்கிறான். ஒன்று. இரண்டாவது, அவன் உடுத்தி கிழித்ததும். செல்வத்தை தேடுறான், அதை எடுத்து ஆடைகளை வாங்குறான், புது ஆடையா இருக்குது, அதை உடுத்தி உடுத்தி அது கிழிந்து போகுது. அப்ப அடுத்தவங்களுக்கு அவன் அதை கொடுக்க மாட்டான், அதையும் முழுசா அவனே அனுபவிக்கிறான். ரெண்டு. மூணாவது என்னன்னு சொன்னால், அவன் சதக்கா செய்து மறுமைக்காக சேமித்து கொண்டதாகும். மூணாவது அவன் அனுபவிக்க போற ஒரு பிரயோசனம் என்னன்னு சொன்னால், அடுத்தவங்களுக்கு அது கொடுக்கிற நேரம் அது மறுமையில சொக்கல இருக்குது, சேமிப்பாக அது ஆகுது, மறுமையில அதுக்குரிய கூலியாக அடைஞ்சு கொள்வான், அதுக்காக அவன் சேர்த்துக் கொள்றான். அப்ப இவன் என்னதான் பாடுபட்டு உழைப்ப, அதாவது உழைச்சி பொருளாதாரங்களை தேடினாலும் இந்த மூணு விஷயத்தை தான் முழுசா அவன் அனுபவிக்க போறான். அப்ப மற்ற விஷயங்கள்லாம் நீ எவ்வளோ வகையில மனுஷன் வந்து இந்த பொருளாதாரத்தை தேவை தேவைன்னு சொல்றானே, அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த மூணு விஷயத்தை தவிர மற்றபடி அவனுக்கிட்ட என்னதான் செல்வம் இருந்தாலும் சரி, என்னதான் பொருளாதாரம் இருந்தாலும் சரி, ரெண்டுல ஒண்ணு நடக்கும். ஒண்ணு, கொஞ்ச நாள்ல அது அவனை விட்டு போயிடும், இல்லைன்னு சொன்னால் அதை அடுத்தவனுக்கு விட்டு போட்டு இவன் போயிடுவான், இவன் நேரம் வந்து. இதுதான் மற்றபடி என்னதான் செல்வங்கள் ஒரு மனிதன் சேமித்துக் கொண்டாலும் அதுல இருக்கக்கூடிய பிரயோஜனம் இதுதான். இந்த மூணு விதம் மூணு தான் அவனுக்கு சொந்தமானது, மிச்ச எந்த ஒரு லாபமும் அவனுக்கு கிடையாது என்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப இதை நாங்க தெளிவாக சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், முதலாவது உண்டு கழிச்சிட்டோம், அதே மாதிரி உடுத்தி கிழிச்சிட்டோம், ரெண்டு விஷயம். அப்ப இதுல பிரயோசனமா இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தை பாருங்க, அடுத்தவங்களுக்கு கொடுத்து அதை வந்து சேமிச்சு கொள்றான் மறுமைக்காக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த ஒண்ணு தான் சரியா பார்த்தா பிரயோசனமானது. மற்ற உலகத்துல அனுபவிக்கிறான் சரி, இந்த மூணாவது விஷயம்தான் அவனுக்கு ஒரு நிரந்தரமான நன்மையை பெற்றுத்தரக்கூடியவன் தான் இருக்கு. அப்ப இந்த விஷயத்தை நாங்க சரியா விளங்கி கொண்டால் இந்த சதக்கா செய்யற விஷயத்துல நாங்க கஞ்சத்தனம் படமாட்டோம். அதாவது இந்த ஒரு விஷயத்தை இறுதியாக நான் விளக்கப்படுத்துறேன். ஒரு மனிதன் எடுத்துக்கொண்டால் நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், எங்களுக்கு வாழ்க்கை ஒரு அஞ்சு ஆறு கட்டங்கள் இருக்குது வாழ்க்கையில. அதுல சில கட்டங்கள்ல எங்களே எங்களுக்கு தெரியாது, ஆலமுள்ள அருவா, அதுக்கு பிறகு தாயின் கருவறை, அடுத்தவங்களுக்கு தெரியும் தாயிர வயிற்றுல இருந்தோம்னு எங்களுக்கு தெரியாது. மூணாவது இந்த உலக வாழ்க்கை, இங்க தான் அல்லாஹு தஆலா அந்த அறிவை எங்களுக்கு தந்திருக்கிறான். நாலாவது கபருடைய வாழ்க்கை, அஞ்சாவது அந்த மஹ்ஷர் மைதானம், ஆறாவது அந்த மறுமை நாள் இந்த சுவனம் அல்லது நரகம். அப்ப இதுக்கு மத்தியில இந்த உலக வாழ்க்கையில அல்லாஹு தஆலா எங்களுக்கு எதுக்காக படைச்சிருக்கிறான், அந்த மறுமைக்காக எங்களை நாங்க தயார்படுத்தி கொள்றதுக்காக படைச்சிருக்கிறான். சுருக்கமான பதில், அது எல்லா விஷயத்திலையும் வரும். இந்த சதக்காவினுடைய விஷயத்தை மட்டும் வச்சு நாங்க அதை பார்ப்போம். எப்படி இந்த உலக வாழ்க்கையோட நாங்க மட்டுப்படுத்தி கொண்டு இவ்வளவுதான் என்னோட வாழ்க்கை என்று நான் நினைச்சால் எனக்கு செலவழிக்கிறதுக்கு மனம் வராது. ஏன் சும்மா அடுத்தவனை கொடுப்பானே என்ற ஒரு சிந்தனை தான் வரும். ஒரு நல்ல மனிதன் தான் செலவு செய்வான். அப்படி பார்த்தா நீங்க சரியாக வாழ்க்கையை புரிஞ்சு கொண்டால் நீங்க சுயநலவாதியா இருந்துட்டு போனாலும் பிரச்சனை இல்லை. சுயநலவாதினா என்ன, நான் எனக்கு சேர்த்துக்கொள்ளணும், அடுத்தவனுக்கெல்லாம் கொடுக்கல. நான் எனக்கு சேர்த்துக்கொள்ளணும், அடுத்தவனுக்கு கொடுக்க இயலாது. இது வந்து ஒரு அறிவுல குறைஞ்ச சுயநலவாதி. கொஞ்சம் கூடுதலா அறிவை பயன்படுத்துங்க, சுயநலவாதியாவே இருங்க. எப்படி உங்களோட வாழ்க்கை இந்த உலகத்தோட முடியறது கிடையாது, மறுமைன்னு ஒண்ணு இருக்குது, அதுவும் உங்களோட வாழ்க்கை தான். இங்க நீங்க கொடுத்து வச்சுக்கிட்டா அங்க போய் எடுத்துக்கொள்ளலாம். இங்க நீங்க கொடுத்து வச்சுக்கிட்டா அங்க போய் எடுத்துக்கொள்ளலாம். சாதாரணமாக இந்த உலகத்துல நாங்க வந்து இந்த வங்கிகள்ல முதலீடு செய்வோம், அது பல மடங்கு இரட்டிப்பாக எங்களுக்கு பணங்களை எடுத்து தரும். இல்லாட்டி ஒருத்தர் சொல்றாரு, தான் நான் காசிய வச்சுக்கொள்றேன், குறிப்பிட்ட ஒரு காலம் கழிச்சு இது பத்து மடங்கா உங்களுக்கு திரும்ப தருவேன் என்றால் அடுத்த வர்ற கையில போகுதே, வங்கியில கடக்க போகுதே காசுன்னு யாராவது கவலைப்படுறமா? கிடையாது. ஏன்னு சொன்னா இன்னைக்கு நான் கொஞ்சம் கொடுத்து வச்சுட்டா எனக்கு பின்னுக்கு பிரயோசனம். இதே சிந்தனை மறுமை விஷயத்துல இருந்தா என்ன, அடுத்தவங்களுக்கு கொடுக்கறத நாங்க கொடுத்து வச்சுக்கிறோம் மறுமையில அடைஞ்சு கொள்றதுக்காக என்று நாங்க நினைச்சு கொள்ள. இப்படி ஒரு சிந்தனை இருந்தால் செலவழிக்கிறதுல அந்த அளவுக்கு ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் ஒன்றும் கிடையாது. அப்ப இது சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஓர் இரண்டு ஹதீஸுகள் கேட்டாங்க. ஒருத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள்ல யாருக்கு, அதாவது தன்னுடைய வாரிசுகளோட சொத்து விருப்பமானது தன்னோட சொத்தை விட, எப்படி தன்னோட சொத்து இருக்குது இதை விட யாருக்கு உங்களோட பிள்ளை குட்டிகளோட சொத்துகள் இருக்குது, நீங்க மௌத்தா போன பிறகு அவங்களுக்கு கிடைக்குமே கொஞ்சம் போல, அது யாருக்கு விருப்பமானது என்று கேட்டாங்க. அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, காலு யா ரசூலல்லாஹ் மா மின்னா அஹதுன் இல்லா மாலுஹு அஹப்பு இலைஹி, எங்கள ஒருத்தரும் கிடையாது தன்னோட பிள்ளைய வராசத்து சொத்தை விரும்புறாக்க யாரும் இல்ல, எங்கட செல்வங்களை தான் நாங்க விரும்புவோம், நாங்க எந்த அளவு வச்சிருக்கிறோமோ அதைத்தான் நாங்க விரும்புவோம், எங்க நாங்க மோத்தா போன போறோம், எங்கட வராசத்து உரியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கொஞ்சம் செல்வம் யாருக்கு விருப்பமானது. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஇன்னமா லஹு மா கத்தம், உண்மைதான் நீங்க சொல்றது, அவன் வந்த செல்வம் தான் அவனுக்கு விருப்பத்திற்குரியது. ஆனா ஒரு புரிதல்ல இருக்கக்கூடிய பிரச்சனை, அவன் செல்வம் என்றால் என்ன, ஒரு மனிதன் செல்வம் என்றால் அவன் முற்படுத்தியதுதான் அவனுடைய செல்வம். அவன் சதக்கா செஞ்சு வச்சிருக்கிறான்னு சொன்னா அதுதான் அவன் செல்வம். இந்த உலகத்துல வச்சு 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 என்னோட செல்வம் என்னோட செல்வம் வச்சு மௌத்தாகனா அது அவன் வராசத்து செல்வம் தான், அவனுக்கு அதுல லாபம் கிடையாது. அப்ப இதுல சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னால், சதக்கா செஞ்சாதான் அது உங்கட உங்களுக்காகவே அது சேமிக்கப்பட்டிருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதே போல இறுதியாக ஒரு ஹதீஸ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ஒருத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேக்குறாங்க, அதாவது ஒரு ஆடு அறுக்கப்பட்டது, ஒரு ஆடு அறுக்கப்பட்டது. அப்ப கேக்குறாங்க, அந்த ஆட்டை எடுத்து அதுல ஒவ்வொரு பகுதிகளையும் சதக்கா செஞ்சுட்டு இல்லாட்டி உண்டு முடிச்சிட்டு கேக்குறாங்க, மா பக்கிய மின்ஹா, ஆயிஷாவே இந்த ஆட்டுல மிச்சம் என்ன இருக்குது? நாங்க அறுத்தம், இப்ப அந்த ஆட்டுல என்ன மிச்சம் இருக்குது, ஏதாவது இருக்குதா? அப்ப சொல்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, மா பக்கிய மின்ஹா இல்லா கதிஃபுஹா, அதுல அதுல தோல் கட்டு, அந்த தோல் பகுதியை தவிர மத்த எல்லாம் இல்லாம போயிட்டது. அதை நாங்க கொடுத்துட்டோம், சாப்பிட்டு முடிச்சிட்டோம், இல்ல சதக்கா செஞ்சிட்டோம், அது ஒண்ணுதான். அந்த தோல் கட்டு பகுதி மட்டும்தான் மிச்சம் இருக்குது, மத்த எல்லாத்தையும் நாங்க கொடுத்துட்டோம். மிச்சம் இருக்கிறது தோல் கட்டு பகுதி மட்டும்தான் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வார்த்தையை பாருங்க, பக்கிய குல்லுஹா கைர கதிஃபிஹா, நீங்க சொல்றீங்க எல்லாத்தையும் சதக்கா கொடுத்தாச்சு, இந்த தோல் கட்டு பகுதி மட்டும்தான் மிச்சம் இருக்குதுண்டு. அப்படி இல்ல, தோல் கட்டு பகுதியை நீங்க எடுத்து வச்சுக்கிறீங்க உங்களோட தேவைக்கு, இதை தவிர மத்த எல்லாம் மிச்சம் இருக்குது, மத்த எல்லாம் மறுமையில மிச்சம் இருக்குது, இந்த தோல் கட்டு பகுதி மட்டும்தான் இல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்போ எங்கட சிந்தனைகளை வெறுமனவே உலகத்தோட மட்டுப்படுத்தாம எதற்காக இந்த உலகத்துக்கு நாங்க படைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறத புரிஞ்சு அந்த மறுமை வாழ்க்கையோட எங்கட சிந்தனைய செலுத்தி அதுதான் எங்கட வாழ்க்கைங்கிற ஒரு குறிக்கோளோட நாங்க பயணிக்கிற நேரம் இந்த உலக வாழ்க்கைய அழகான முறையில நாங்க கடந்து செல்ல முடியும் என்றத நாங்க ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு கொள்ளணும். அப்ப இந்த விஷயங்களை தொடர்ந்து இந்த ரமலானுடைய மாதத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புயல் காற்றை விட வேகமாக தர்மம் செஞ்சாங்க. எங்களால முடியுமான அளவு சதக்காக்களை நாங்க செய்யணும், இது லாபம் எங்களுக்கு தான் என்றத நாங்க ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு கொள்ளணும். வல்ல அல்லாஹு தஆலாவுக்கு உதவி செய்யணும் என்று வேண்டி இதை நிறைவு செய்கிறேன்.